நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மே மாதம் 19 தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில், விடுதலை புலிகளுடனான போர் முடிந்து 6 ஆனாலும் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் ஆற்றுப்படுத்தப்படவில்லை என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கூறியுள்ளவை.
பௌத்திக சம்பத் சங்வர்தனே துல ஜாத்தியங்கே சங்கிந்தியா பிரிவேதக் சம்பந்தேன்
இலங்கையின் வடக்கே புங்குடுதீவு பகுதியில் பெண் ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு உயிரிழந்த நிலையில் அவருக்கு நியாயம் கோரி நடைபெற்றுள்ள ஆர்ப்பாட்டங்கள் குறித்த செய்திகள். விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்த சில முன்னாள் போராளிகள் போருக்கு பின்னரான தமது வாழ்க்கை தொடர்பில் பகிர்ந்து கொள்ளும் சில தகவல்கள்.
அந்த இடத்துல இருந்து நினைச்சு பார்க்கும் போது மீள இல்லாம தயாரி தமிழனுக்கு ஒரு நல்ல இடம் இல்ல, தீர்வும் இல்ல. நல்லாட்சி வந்து நல்லாட்சிக்கான தீர்வு தமிழனுக்கான தீர்வு கொடுக்கப்படல.
இந்திய தலைநகர் டெல்லியில் மாநில அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே வலுத்து வரும் மோதல்களும் பின்னர் அனைவருக்கும் அறிவியலும் கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் எல்.ஆர். ஜெகதீசன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
தாய்லாந்தின் ஓராண்டுக்கு முன்பு ஆட்சியை கைப்பற்றியிருக்கும் ராணுவ அரசாங்கம் புதிதாக ஏற்றியிருக்கும் நாட்டின் அரசியல் சட்டம் குறித்து பொதுமக்களின் கருத்து கேட்கும் வாக்கெடுப்பை நடத்தப்போவதாக அறிவித்திருக்கிறது. இந்த நடவடிக்கையானது நாட்டின் ஜனநாயகத்தை மீண்டும் ஏற்படுத்தவல்ல பொதுத்தேர்தல் நடைபெறுவதை அடுத்த ஆண்டின் பிற்பகுதி வரை நடக்காமல் செய்யும் என்று அவதானிகள் கருதுகிறார்கள். முன்னதாக பதவி நீக்கப்பட்ட தாய்லாந்து பிரதமர் மீது சுமத்தப்பட்ட குற்றவியல் கவனமின்மை வழக்குக்காக பாங்காங் நீதிமன்றத்தில் அவர் நேரில் ஆஜரானார். தாய்லாந்து அரசாங்கம் நடைமுறைப்படுத்திய மிகப்பெரிய அரிசி மானிய திட்டத்தில் நடந்த மோசமான ஊழலை அவர் தடுக்க தவறிவிட்டார் என்று, தன்மீதான குற்றச்சாட்டுக்களை தான் ஏற்கவில்லை என்றும் அவர் நீதிமன்றத்தில் இன்று தெரிவித்திருக்கிறார்.
சிரியாவின் வடமேற்கு இத்லிப் நகரில் அரசு ராணுவ படைகளின் வசமிருந்த தளக்கட்டுப்பாட்டை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியுள்ளனர் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிளர்ச்சியாளர்களுடனான கடும் மோதலின் பின்னர் மாஸ்டோமோ தளத்திலிருந்து படையினர் பின்வாங்கி சென்றுள்ளனர் என சிரியாவின் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. இது கிளர்ச்சியாளர்கள் இத்லிப்பில் பெற்றுக்கொண்ட புதிய வெற்றியாக இருப்பதோடு நகரின் பெரும் பகுதியை அவர்கள் தம் வசப்படுத்தியுள்ளனர். ஆர்மி ஆஃப் விக்டரி என தங்களை அழைத்துக் கொள்ளும் இந்த படை அல்கொய்தாவுடன் தொடர்புடைய ஜஃபாத் அல் நுஸ்ரா என்ற அமைப்பு உட்பட அநேகமான இஸ்லாமியவாத குழுக்களுடன் இணைந்து செயற்படுகின்றன.
அமெரிக்காவில் இருக்கும் சீனாவின் 3 பேராசிரியர்கள் உள்ளிட்ட 6 சீன கல்வியாளர்கள் மீது பொருளாதார உளவு பார்த்தார்கள் என்கிற குற்றச்சாட்டுகள் பதியப்பட்டிருப்பதாக அமெரிக்க நீதித்துறை தெரிவித்திருக்கிறது. தியான்ஜின் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த இந்த கல்வியாளர்கள் தங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட அதிமுக்கிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சீன பல்கலைக்கழகங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு பொருளாதார லாபங்களை ஏற்படுத்தி தந்தார்கள் என்று குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. கடந்த சனிக்கிழமை அமெரிக்காவிற்குள் நுழையும் போது கைது செய்யப்பட்ட பேராசிரியர் ஹோ சாங்கும் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
எகிப்தில் எதிர்க்கட்சியை மௌனப்படுத்துவதற்காக பாதுகாப்பு படையினர் பாலியல் வன்முறையை மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தி வருகின்றனர் என மனித உரிமைகள் அமைப்பொன்று குற்றம் சாட்டியுள்ளது.
As a weapon by members of the security services, they say it's being used on a massive scale. They claim that all
எகிப்தின் அரசாட்சியை ராணுவம் கடந்த 2 முன்னர் கைப்பற்றியதன் பின்னர் அங்கு துஷ்பிரயோகங்கள் அதிகரித்துள்ளதாக பிரான்சை தளமாக கொண்டு இயங்கும் மனித உரிமைகளுக்கான சர்வதேச சம்மேளனம் தெரிவித்துள்ளது. எகிப்திய அரசாங்கம் மோசமான ஒரு கொள்கையை செயல்படுத்தி வருவதாக அமைப்பு தெரிவித்துள்ளது. அதிகாரிகள் கொடூரமான அரசியல் மூலோபாயத்தை நடத்தி வருகின்றனர் எனவும் அந்த அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளை முழுமையாக ஆராயும் வரை இது தொடர்பில் தங்களால் எந்த கருத்துக்களையும் வெளியிட முடியாது என எகிப்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
ஆப்கான் தலைநகர் காபூலில் நடந்த தற்கொலை தாக்குதலில் 4 பேர் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்திருப்பதாகவும் ஆப்கானிஸ்தானின் உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. ஒருவார காலத்தில் நடந்த 3 முக்கிய தாக்குதல் இது. நீதித்துறை அமைச்சக அலுவலகத்தின் வாகன நிறுத்துமிடத்திற்கு அருகில் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. அரசு ஊழியர்கள் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த சமயம் தெருக்கள் ஜன நடமாட்டம் மிகுந்து காணப்பட்டபோது இந்த குண்டு வெடித்திருக்கிறது. காபூல் நகரின் மையப்பகுதி முழுமையும் இந்த குண்டுவெடிப்பு சத்தம் கேட்கக்கூடியதாக இருந்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. காயம்பட்டவர்களை ஆம்புலன்ஸ் வண்டிகளும் காவல்துறை வண்டிகளும் மருத்துவமனைகளுக்கு எடுத்துச் சென்றன. ஆப்கானிஸ்தான் அரசுடனான தங்களின் எதிர்கால பேச்சுக்களின் போது அரசு மீது அழுத்தம் செலுத்தும் நோக்கத்தில் தாலிபன் இந்த தாக்குதல்களை நடத்தியிருக்கலாம் என்று காபூலில் இருக்கும் பிபிசி செய்தியாளர் கூறுகிறார்.
ஏமனில் அமலில் இருந்த குறுகிய போர் நிறுத்தம் கடந்த ஞாயிற்றுக்கிழமையுடன் முடிவுக்கு வந்ததன் பின்னர் முதல் தடவையாக தலைநகர் சனாவில் சவுதி தலைமையிலான கூட்டுப்படையினர் கடும் விமான தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மற்றும் அவர்களது கூட்டுப்படைகளின் தளங்களை இலக்கு வைத்து போர் விமானங்களின் மூலம் மணிக்கு 15 தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் துறைமுக நகரான ஏடேன் உட்பட ஏமனின் பல இடங்களிலும் விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
இன்றைய தமிழோசையில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையின் வடக்கே புங்குடுதீவு பகுதியில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு உயிரிழந்த பெண்ணுக்கு நியாயம் வழங்கப்பட வேண்டும் என்று கோரி இன்று யாழ்ப்பாணத்தில் பல்தரப்பினர் ஆர்ப்பாட்டங்களை நடத்தியுள்ளனர். இதனிடையே புங்குடுதீவுக்கு சென்ற காவல்துறையினரை பொதுமக்கள் தடுத்து வைத்த சம்பவமும் இன்று நடைபெற்றுள்ளது. இவை குறித்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
கடையடைப்பு காரணமாக யாழ் நகரில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருந்தது. வவுனியா, கிளிநொச்சி ஆகிய நகரங்களிலும் இந்த போராட்டம் நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் புங்குடுதீவில் என்ன நடந்தது என்று புங்குடுதீவு இளைஞர் கழக தலைவர் கடாட்சம் சதீபன் அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
இன்று காலை புங்குடுதீவு பிரதேசத்தில் ஒரு பொலிஸ் நிலையம் ஒன்றை அமைப்பதற்கு ஏற்பாடாக வடபிராந்திய பிரதி பொலிஸ் அதிபர் தலைமையிலே இங்கே ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற்றது. கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது சந்தேக நபர் என கருதுகின்ற சுவிசில் இருந்து வந்திருந்த புங்குடுதீவு பிரதேசத்தைச் சேர்ந்த குமார் என்பவர் பிரபல சட்டத்தரணி வீட்டி தமிழ்மாறன் அவர்களினால் புங்குடுதீவுக்கு வந்து அழைத்துச் செல்லப்பட்டு யாழ்ப்பாண போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். இந்த நிலையிலே அவர் குமார் என்ற நபர் வெள்ளவத்தையில் தங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து இங்கே இருந்த மக்களுக்கு அந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக அவர் அங்கே எவ்வாறு போனார் என்று பார்த்தால் இங்கே போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்படவில்லை என்ற ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவரை தப்ப விட்டார் என்ற குற்றச்சாட்டில் வீட்டில் தமிழ்மாறன் அவர்களை தாக்குவதற்காக மக்கள் ஒன்று கூடினர். இந்த நிலையிலே ஒரு கலவரம் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் வந்தபோதும் போலீசார் அதனை தடுத்தனர். நடைபெற்ற இந்த போராட்டம் வீட்டில் தமிழ்மாறன் அவர்களும் குமார் என்பவரும் நாளை யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற அந்த எழுத்து மூலம் பிரதேச செயலரின் ஊடாக பிரதி போலீஸ் அதிபர் கையொப்பமிட்டு பிரதேச செயலரிடம் கையெழுத்திருக்கின்றார். அந்த கையெழுத்து உடன்படிக்கை ஏற்றுக்கொண்ட பொதுமக்கள் அவரை விடுவித்துள்ளனர்
என்றார் புங்குடுதீவு இளைஞர் கழக தலைவர் கடாட்சம் சதீபன் அவர்கள். யாழ் நகரில் இன்று கடையடைப்பு நடைபெற்றிருந்த அதேவேளை சுமார் 200 பேர் கொண்ட இளைஞர் குழு ஒன்று யாழ் நகர வீதிகளில் கூட்டமாக சென்று பல இடங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்ததை அடுத்து அங்கு அதிரடி காவல்துறையினரும் இராணுவத்தினரும் வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் மாணவி வித்யாவின் மரணம் தொடர்பில் இதுவரையில் 9 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். சம்பவம் நடைபெற்ற 24 மணி காலத்திற்குள் முதலில் 3 பேரும் பின்னர் 5 பேரும் அதனை அடுத்து இன்று கொழும்பு வெள்ளவத்தையில் ஒருவருமாக 9 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை பேச்சாளர் விவரம் தெரிவித்திருக்கின்றார். பாடசாலை மாணவி வித்யா அவர்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளதைக் கண்டு ஆத்திரமூட்டியிருந்த ஊர் மக்கள் கைது செய்யப்பட்டுள்ளவர்களில் 3 வீடுகளை அடித்து நொறுக்கியுள்ளதுடன் அவற்றுக்கு தீ மூட்டியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனை உறுதிப்படுத்தியுள்ள காவல்துறை பேச்சாளர் கொல்லப்பட்ட மாணவியின் தோடுகள் உள்ளிட்ட சில பொருட்கள் சந்தேக நபர் ஒருவரின் வீட்டில் இருப்பதாக கிடைத்த தகவல் ஒன்றை அடுத்து அந்த வீட்டை சோதனையிட சென்ற போது அந்த வீடு அடித்து நொறுக்கப்பட்டிருந்ததாகவும் அதனால் அந்த தடை பொருட்களை பெற முடியாமல் போயிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் சட்ட வைத்திய அதிகாரியுடனும் நீதிமன்றத்துடனும் இணைந்து துரிதமாக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் என்பதை பொதுமக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் காவல்துறை பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்கவாசகம். இலங்கையில் விடுதலை புலிகளுடனான போர் முடிவடைந்து 6 நிறைவடைந்துள்ள போதிலும் நாட்டில் இன்னும் போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆற்றுதல் படுத்தப்படவில்லை என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கூறியுள்ளார். இலங்கையில் உண்மையான நல்லிணக்கம் ஏற்படுத்துவதற்கு உண்மைகள் கண்டறியப்பட வேண்டியது மிகவும் அவசியம் என மாத்தறையில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களுடன் கொழும்பிலிருந்து பிபிசியின் KS உதயகுமார்.
யுத்தம் முடிவுக்கு வந்த பின்பு பாரிய கட்டிடங்கள் மற்றும் வீதிகள் அமைக்கப்பட்ட போதிலும் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட உள்ளங்களை சுகப்படுத்துவதற்கு போதிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். யுத்தம் முடிவுக்கு வந்து 6 பூர்த்தியாகும் இன்று மாத்தறை பகுதியில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வொன்றில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி சிறிசேன இதனை தெரிவித்தார்.
Thank you.
முப்படைகளின் மரியாதை அணிவகுப்புக்கு பின்பு நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய ஜனாதிபதி சிறிசேன யுத்தம் முடிவுக்கு வந்த பின்பு அபிவிருத்தி பணிகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். அபிவிருத்தி திட்டங்கள் மூலம் மாத்திரம் இனங்களுக்கிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியாதென்று தெரிவித்த ஜனாதிபதி சிறிசேன அபிவிருத்தி பணிகளுடன் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவது தனது அரசாங்கத்தின் கொள்கை என்றும் தெரிவித்தார். நல்லிணக்கம் ஏற்பட வேண்டுமானால் உண்மை கண்டறியப்பட வேண்டும், நியாயம் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இனங்களுக்கிடையே நிலவும் பீதி மற்றும் சந்தேகம் நீக்கப்பட வேண்டுமென்றும் தெரிவித்தார். யுத்தத்தின் பின்பு ஏற்பட்டுள்ள சமாதான சூழல் காக்கப்பட வேண்டுமென்று தெரிவித்த ஜனாதிபதி சிறிசேன யுத்தம் மீண்டும் ஏற்படாத வகையில் சமூகம் மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முப்படைகள் மற்றும் அரச நிறுவனங்கள் செலுத்திய பாரிய பங்களிப்பு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளின் போது பெற்றுக்கொள்வது அவசியம் என்று தெரிவித்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நல்லிணக்கத்தை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பு படையினர் தற்போதும் தனது பங்களிப்பை செலுத்தி வருவதாக தெரிவித்தார். மேலும் கருத்துக்களை தெரிவித்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சில அரசியல் கட்சிகள் மற்றும் இனவாத குழுக்கள் எமது நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தமாக தவறான தகவல்களை பரப்பி வருவதாக குற்றம்
சாட்டினார்.
இவ்வாறு பரப்பப்படும் பொய்யான தகவல்களை நம்ப வேண்டாம் என்று நாட்டு மக்களிடம் வேண்டுகோள் விடுத்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தேசிய பாதுகாப்பை அரசாங்கம் உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக அரசாங்கம் தேசிய பாதுகாப்பு திட்டம் ஒன்றை அமல்படுத்தி வருவதாக தெரிவித்த ஜனாதிபதி அதற்கு தேவையான சகல உதவிகளையும் அரசாங்கம் பாதுகாப்பு தரப்புக்கு பெற்றுக் கொடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். எனவே தேசிய பாதுகாப்பு சம்பந்தமாக நாட்டு மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் தெரிவித்தார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இதேவேளை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு திடீரென மார்பில் ஏற்பட்ட வலி காரணமாக அவர் இன்று கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் இருதய சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டதாக மேல் மாகாண சபை உறுப்பினர் நிமல் லன்சா ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்ட போதிலும் அவர் சுகவீனமற்றுள்ள காரணத்தினால் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் கட்டணம் செலுத்தும் பிரிவில் அவரை தடுத்து வைப்பதற்கு சிறைச்சாலை அதிகாரிகள் நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர்.
கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார். இலங்கையில் போர் முடிந்து பல ஆண்டுகள் ஆனாலும் முன்னாள் போராளிகளின் வாழ்க்கையில் பெரிய அளவில் முன்னேற்றம் ஏதும் இல்லை என்று சில முன்னாள் போராளிகள் நமது கிழக்கிழங்கை செய்தியாளர் உதயகுமாரிடம் தெரிவித்துள்ளனர். அவர் வழங்கும் ஒரு செய்திக்குறிப்பு.
யுத்தம் முடிவடைந்து 6 வருடங்கள் ஆகின்ற போதிலும் தங்களின் பொருளாதாரம் இன்னமும் மேம்படவில்லை என்று கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த முன்னாள் விடுதலை புலிகள் கூறுகின்றார்கள். முள்ளிவாய்க்கால் இறுதிக்கட்ட போர் தற்போது பலராலும் நினைவுகொள்ளப்படுகின்றது. அந்த போரின் போது இராணுவத்திடம் சரணடைந்து புனர்வாழ்வு பெற்று விடுதலையான கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த முன்னாள் விடுதலை புலிகளை பிபிசி தமிழோசைக்காக சந்தித்தேன்.
வாழ்வாதாரம் உள்ளாக ஐயோம் நிறுவனம் வந்து விவசாயம் செய்கிறதுக்காக 80,000 ரூபா தந்தவங்க. அப்போ அதை வச்சு தொழில் செஞ்சு அதை நஷ்டப்படுத்தேன். வறட்சி காரணமாக பொருளாதாரம் எல்லாம் விழுந்த நாங்கானி. அப்போ எங்களுக்கு பக்கு சார்பான சப்போர்ட்டுகள் இல்லை. அரசாங்கத்தால் வந்து 1,00,000 ரூபா கடன் திட்டம் வழங்கினவங்க, அதாவது 16% வட்டி. அப்போ அந்த 1,00,000 ரூபாய் கடன் எடுத்து நான் இப்போ 5 பசுவும் 5 கண்ணும் வாங்கி அதை வளர்க்கும். இதை தவிர இப்போ நிலைமைக்கு வந்து அரசாங்கத்தால் எங்களுக்கு 5,00,000 ரூபாய் வீடு தந்திருக்காங்க இந்தியன் வீட்டு திட்டத்தில். அந்த வீட்டை வந்து முழுமையாக கட்டி முடிக்கிறதுக்கு அவங்க தந்த காசு காணாது. ஒவ்வொரு கட்டத்திலையும் நாங்களும் காசு போட்டு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அப்போ இந்த காசு போட்டு செய்யத்தாமன் ஒரு நிர்பந்தத்தில் மனைவியை கழுத்துற காதில் கிடந்த இப்படியான பொருள்களை சின்ன சின்ன நகையிலங்கிட்ட இருந்தது. அப்போ அதுகளை அடகு வச்சு தான் நாங்கள் இந்த வீட்டை செய்து கொண்டிருக்கோம். முற்றுமுழா பூர்த்தி ஆகிற அளவுக்கு இனி எங்கள்கிட்ட வசதி காணாது.
அரசாங்கம் வங்கி கடனை தள்ளுபடி செய்யுமானால் அந்த சுமையிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள முடியும் என்கின்றார் மற்றுமோர் முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர். இவர் போரில் தனது கால்களையும் இழந்துள்ளார்.
புனர்வாழ்வு பெற்ற பின்னர் எங்களுக்கு 1,00,000 ரூபா வங்கி கடன் தந்தவங்க, அதை வச்சு நான் கடைக்கு எலக்ட்ரானிக் கடை ஒன்று போட்டு போன் திருத்துறது, டிவிகள் திருத்துறது, அதை நான் அங்கே கற்றுக்கொண்டபடியால் அதை இப்போ அது எனக்கு இப்போ பயன்பட்டு கொண்டிருக்கு. கடையில் வர வருமானம் எங்களுக்கு போதாமத்தான் இருக்குது. இருந்தும் நாங்கள் வந்து ஏதோ ஒரு முறையில் சமாளித்து கொண்டு அந்த வங்கி கடனை கட்டி கொண்டிருக்கிறோம். தற்போதைய அரசாங்கம் வந்து எங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த லோனை வந்து தள்ளுபடி செய்தால் எங்களுக்கு மிகவும் ஒரு உதவியாக இருக்கும்.
முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் ஒருவரின் மனைவி
போய் 1 வருஷத்துக்கு பிறகுதான் அவரை விட்டவங்க, புனரளிக்கப்பட்ட கைதியாக விட்டவங்க. பயம் கஷ்டமும் துன்பமும் துயரமும் தான். ஏன்னடா இந்த போராட்டத்துல அந்த கணவன் காலை இழந்துட்டார். அந்த காலம் இல்லாதால அவருக்கு வழி வேலையோ ஒரு கூலி வேலையோ செஞ்சு பல திட்டது கஷ்டம்தான். இந்த இந்தியா வீட்டுக்கு நான் கட்டி கொண்டிருக்கிறோம், வேற ஒரு உதவியும் இல்லை. வாழ்க்கை சந்தோஷமா தான் போகுது, பொருளாதார அபிவிருத்தியில் தான் கஷ்டம்
என்று தெரிவித்துள்ள இவர்களை பொறுத்தவரை முள்ளிவாய்க்கால் இறுதிக்கட்ட போரையும் அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள்.
நான் முழுமையாக அதிலிருந்து மீண்டு தான் சொல்லல, மீள இல்லைன்னு சொல்லல. அந்த அனுபவத்திலிருந்து படிப்படியாக மீண்டு கொண்டு வரோம். எங்களை மனதில் அடி அத்திவாரத்திலிருந்து வேறுண்டிய ஒரு உணர்வு அது. அப்போ அதை முட்டு முழுதாக மறக்கிறன்ற கஷ்டம்.
அந்த இடப்புலேருந்து இன்னும் நினைச்சு பார்க்கும்போது மீள இல்லாமல் தான் இருக்கு. இன்னும் இன்னும் அப்படி ஒன்றும் வரக்கூடாது, இனிமேலும் வந்துடக்கூடாது. நம்மளை நாட்டுக்கும் நம்மளை இனத்துக்கும் அப்படி ஒன்றும் வரக்கூடாது. இன்றைக்கு தமிழனுக்கு ஒரு நல்ல இடம் இல்லை, தீர்வும் இல்லை. நல்லாட்சி வந்து நல்லாட்சிக்கான தீர்வு தமிழனுக்கு தீர்வு பல கொடுக்கப்படலை.
தற்போது வந்து கொஞ்சம் அதிலிருந்து நாங்கள் மீண்டு கொஞ்சம் மனநிலம் மாறியிருக்கு. நாங்கள் இப்போ எங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகள படிப்புகளும் என்னுடைய தொழிலையும் பற்றி தான் நான் சிந்திச்சு கொண்டிருக்கிறேன். மீளத்தான் மீளாமல் இருக்கலாதானே
என்று குறிப்பிட்ட முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்களும் அவர்களின் குடும்பங்களும் தற்போதைய ஆட்சி மாற்றத்திலாவது தமிழர்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பையும் கொண்டிருக்கின்றார்கள்.
நமது கிழக்கிழங்கை செய்தியாளர் உதயகுமார். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
திருகோணமலை மாவட்டம் சம்பூர் பகுதியில் போர் காரணமாக மக்கள் இடம்பெயர்ந்து 9 ஆண்டுகள் ஆன நிலையில் நமது சொந்த இடங்களில் மீள்குடியேற்றப்பட வேண்டும் எனும் வலியுறுத்தி இன்று ஏராளமானோர் அங்குள்ள ஆலயம் முன்பாக போராட்டம் ஒன்றை நடத்தியுள்ளார்கள். இதுகுறித்து நமது திருகோணமலை செய்தியாளர் ரத்னலிங்கம்.
ஜனாதிபதி விடுத்த வர்த்தமானி அறிவித்தலின் பின்னரும் கூட தாங்கள் குடியேற்றப்படாத நிலையில் பெரும் வேதனை அடைந்துள்ளதாக இவர்கள் கூறுகின்றனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்ணொருவர்,
நாங்கள் வந்து 10 வருஷம் நாங்கள் இருக்கிறத வந்து பார்த்தாலும் நீங்கள் உங்களுக்கு மனதாபம் வரும். வெயில் கடந்து வெம்புறோம் நாங்கள். எங்கள் கொஞ்ச நாள் நல்ல உச்சாயமாக இருந்தோம், எங்களோட ஊர் கிடச்சிட்டு பரவாயில்லாண்டு. எங்களோட பேர பிள்ளையெல்லாம் கேட்குறாங்க இப்படி என்ன, நாங்கள் சம்புரு தெரியாதே அம்மாம்மா சம்புர. நாங்களும் எங்களோட இதோட நாங்களும் எங்களோட கண்ணோட அவங்கள ஊரை கொண்டு காட்டோம்ட்டு அந்த இதாக இருந்தேன். நாங்கள் இப்போ சரியா கவலையும் இதாக இருக்கும் ஐயா, ஏதோ என்னமோ அவங்க இந்த உதவியை செய்யணும், எங்களுக்கு இந்த எங்களோட ஊரை மீண்டு தரணும்னு சொல்லி நாங்கள் கவலைப்பட்டு கொண்டு இதில் குந்திட்டு இருக்கிறோம் ஐயா.
இன்று ஆரம்பமான உண்ணாவிரத போராட்டம் நாளை மறுதினம் வரை தொடர்ந்து இடம்பெற உள்ளதாக மூதூர் இடம்பெயர்ந்தோர் சங்க தலைவரும் கிழக்கு மாகாண சபை உறுப்பினருமான குமாரசாமி நாகேஸ்வரன் கூறுகின்றார்.
உண்ணாவிரதத்தினுடைய அடிப்படை நோக்கங்களாக சம்பூர் மீள்குடியேற்றம் நடத்தப்பட வேண்டும் என்பதுடன் இந்த மீள்குடியேற்றத்துக்கு தடையாக தற்பொழுது எழுந்திருக்கின்ற லங்கா கேட்பிய நிறுவனம் இந்த மக்களுடைய சோகத்தை, இந்த மக்களுடைய துயரத்தை 9 வருட அகதி வாழ்வை மனதில் கொண்டு அவர்கள் தங்களுடைய வழக்கை உடனடியாக விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று கோரியும், அதேபோல சாகும் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருக்கின்ற சம்பூரை சேர்ந்த பிரேம்குமாருக்கு ஆதரவு தெரிவித்தும் நாங்கள் இந்த உண்ணாவிரதத்தை இன்று தொடங்கியிருக்கின்றோம். இந்த உண்ணாவிரதமானது எதிர்வரும் 3 நாட்களுக்கு இதே இடத்தில் தொடர்ந்து நடக்கும். அதேவேளை நாளை மறுதினம் மூதூர் பிரதேசத்தில் இருக்கின்ற ஏனைய தமிழ் கிராமங்களிலும் இதற்கு ஆதரவாக ஆங்காங்கு சில உண்ணாவிரதங்கள் மேற்கொள்ளப்படும். இது சம்பூர் மக்களுடன் இணைந்து அனைத்து தமிழ் மக்களும் கைகோத்து நிற்கின்றார்கள்
எனவும் மூதூர் இடம்பெயர்ந்தோர் சங்க தலைவரும் கிழக்கு மாகாண சபை குமாரசாமி நாகேஸ்வரன் தெரிவித்துள்ளார்.
அடுத்து இந்திய செய்திகள். இந்திய தலைநகர் டெல்லியில் மாநில முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் துணைநிலை ஆளுநருக்குமான மோதல் நாளுக்கு நாள் வலுத்து வருவது குறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கும் தகவல்கள்.
டெல்லியில் அரசு பணியாளர்களை நியமிப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் தலையிடும் துணைநிலை ஆளுநர் நஜீப் ஜங் மீது நடவடிக்கை எடுக்க கோரி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று செவ்வாய்க்கிழமை இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியிடம் முறையிட்டார். ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய டெல்லி துணை முதல்வர் மணீஷ் சிசோதியா தங்கள் தரப்பு மனக்குறைகளை அப்போது வெளியிட்டதாக தெரிவித்தார். மேலும் துணைநிலை ஆளுநர் நஜீப் ஜங்கின் சொந்த விருப்பப்படி டெல்லி அரசாங்கத்தை நடத்த அதிகாரிகளை அவர் மிரட்டி வருவதாகவும் அப்போது புகார் கூறப்பட்டது என்றும் மணீஷ் சிசோதியா குறிப்பிட்டார். குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெறுவது போன்று அவர் அரசாங்கத்தை செயல்படுத்த விரும்புகிறார். வருகிறார். அரசு அதிகாரிகளுக்கு நஜீப் ஜங் நேரடியாக கட்டளைகளையும் இடுகிறார். ஜனநாயக ஆட்சி முறையில் முதல்வர் மற்றும் அமைச்சர்களின் செயல்பாடுகளில் இதுபோன்ற குறுக்கீடுகளை ஏற்படுத்துவது ஏற்புக்குரியது இல்லை. சிறு சிறு உத்தரவுகளை மீறும் அதிகாரிகளுக்கு இடமாற்றம் கிடைக்கும் என்கிற எச்சரிக்கையும் விடப்படுகிறது. ஜனநாயக முறையில் இது ஒரு முறையற்ற செயல் என்றார் டெல்லி துணை முதல்வர் மணீஷ் சிசோதியா. இதற்கிடையே டெல்லி துணைநிலை ஆளுநர் நஜீப் ஜங்கும் இந்திய குடியரசுத் தலைவரை சந்தித்து தமது தரப்பு விளக்கங்களை அளித்துள்ளார். அத்தோடு இந்த விவகாரம் தொடர்பான நடவடிக்கையை மேற்கொள்ள அவர் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. நேற்று திங்கள் அன்று இந்திய தலைநகர் டெல்லி அரசாங்கத்தின் நிர்வாகத்திற்கான தலைமைச் செயலர் அலுவலகம் பூட்டப்பட்டதால் இது தொடர்பான விவகாரம் பெரிதாகியது. இதையடுத்து டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியின் ஆட்சி அமைந்த பிறகு முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் டெல்லி துணைநிலை ஆளுநர் நஜீப் ஜங்குக்கும் இடையே நீடிக்கும் சர்ச்சைகள் அதிகரிக்க தொடங்கியுள்ளன. குறிப்பாக டெல்லி அரசாங்கத்தின் செயல்பாடுகளில் துணைநிலை ஆளுநர் சட்டத்திற்கு புறம்பாக நடந்து கொண்டு இடையூறுகளை ஏற்படுத்துவதாக ஆம் ஆத்மி கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. ஆம் ஆத்மி கட்சியின் அரசாங்கம் முதலமைச்சரின் செயலர் ராஜேந்திர குமாரை தலைமைச் செயலராக நேற்று திங்கட்கிழமை நியமனம் செய்தது. இந்த நியமனத்தை ஏற்காத டெல்லி துணைநிலை ஆளுநர் நஜீப் ஜங் ராஜேந்திர குமாருக்கு பதிலாக அப்பதவிக்கு அனிந்தோ மஜும்தரை நியமித்தார். இதன் காரணமாகவே டெல்லி தலைமைச் செயலர் அலுவலகத்தை ஆம் ஆத்மி கட்சியின் அரசு பூட்டி துணைநிலை ஆளுநருக்கு கண்டனமும் தெரிவித்தது. டெல்லி துணைநிலை ஆளுநர் நஜீப் ஜங்கிற்கு ஆதரவாக செயல்பட்டு வந்த காரணத்திற்காகவே ஏற்கனவே அனிந்தோ மஜும்தரை நீக்கி அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த சனிக்கிழமை நடவடிக்கை எடுத்திருந்ததாக கூறப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாகவே முதலமைச்சரின் செயலராக இருந்த ராஜேந்திர குமாரை அரவிந்த் கெஜ்ரிவால் அப்பதவிக்கு நியமித்திருந்தார். நியமன சர்ச்சைகள் தொடர்வதால் இப்பிரச்சனையை குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியிடம் எடுத்து சென்றுள்ளார்கள்.
டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா 7 மாதங்களுக்கு பிறகு பொது நிகழ்ச்சி ஒன்றில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை கலந்து கொள்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா 7 மாதங்களுக்கு பிறகு பொது நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர் மே 22 சென்னையில் உள்ள பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் ஆகியோரின் சிலைகளுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்துவார் என அதிமுக தெரிவித்துள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27 தீர்ப்பு வெளியான பிறகு அவர் கலந்து கொள்வதாக அறிவிக்கப்பட்டிருக்கும் முதல் நிகழ்ச்சி இதுவாகும். ஏற்கனவே அதே 22 காலை 7 மணிக்கு அதிமுக தலைமையகத்தில் அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து ஜெயலலிதா மே 11 விடுவிக்கப்பட்டுவிட்ட நிலையில் அவர் இதுவரை அதிகாரபூர்வமாக யாரையும் சந்திக்கவில்லை. அவர் முதல்வராக எப்போது பதவியேற்பார் என்பது குறித்தும் எந்த அறிவிப்பும் இதுவரை வெளியாகவில்லை. இதற்கிடையில் ஜெயலலிதா நேற்று விடுத்திருந்த ஒரு அறிக்கையில் அடுத்தடுத்து நாம் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் ஒரு திட்டமிட்ட கால அட்டவணையின்படி நடைபெற்று வருகின்றன. இதில் எந்த சிக்கலும் இல்லை. தொண்டர்கள் நினைத்தது குறித்த காலத்தில் நடக்கும் என்று கூறியிருந்தார். ஆகவே 22 அதற்கு பிறகோ தமிழக முதல்வராக ஜெயலலிதா பதவியேற்க கூடும் என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர்.
சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் முரளிதரன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அனைவருக்கும் அறிவியல் தயாரித்து வழங்குகிறார் எல்ஆர் ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே. இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் முதலில் ஒருவரின் உள்ளங்கை அவரது ஆரோக்கியத்தை கண்டுபிடிக்க உதவும் என்று மருத்துவ விஞ்ஞானிகள் அறிவித்திருப்பது குறித்த செய்தியை பார்க்கலாம். இது குறித்து பிபிசியின் ஜேம்ஸ் கல்லஹரின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் விமல் சொக்கநாதன்.
எதிர்காலம் எப்படி இருக்கும் என்றறிய அரச மரத்தடி ஜோசியர் முன்னால் அமர்ந்து எமது உள்ளங்கையை விரித்து காட்டுதல் பலர் வழக்கம். எதிர்காலத்தில் உங்கள் உடல்நிலை எப்படி இருக்கும், மாரடைப்பு வருமா, பக்கவாதம் ஏற்படுமா என்று கேட்க டாக்டரிடம் போனால் அவரும் உள்ளங்கையை விரித்து காட்டும்படி கேட்கலாம். கத்தரிக்கோல் போன்ற ஒரு சாதாரண கருவியை உங்கள் கையில் வைத்து அதனை இயன்றவரை அழுத்துங்கள் பார்க்கலாம் என்று அவர் கேட்கலாம். முன்சொன்ன நோய்கள் ஏற்படும் ஆபத்து உங்களுக்கு இருக்கிறதா, இளவயதிலேயே காலன் உயிரை குடித்து விடுவானா என்று இந்த கருவி டாக்டருக்கு துல்லியமாக காட்டக்கூடும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. 14 140,000 பேர் மீது இந்த கருவி பரிசோதிக்கப்பட்டது என்றும் ஒருவருக்கு வரவிருக்கும் ஆபத்தை அவருடைய இரத்த அழுத்தம் பிபி எவ்வளவு துல்லியமாக காட்டுகிறதோ அதனை கூட இந்த கருவி மிக தெளிவாக காட்டுகிறது என்ற பரிசோதனைகள் காட்டுவதாக மருத்துவர்களின் சஞ்சிகையான லன்செட்டில் வெளியாகியுள்ள கட்டுரை ஒன்று தெரிவிக்கிறது. இந்த கருவி மிகவும் சாமானியமானது, பயன்படுத்தும் செலவு மிக குறைவு என்று அனைத்துலக ஆய்வுக் கழகம் விவரித்திருக்கிறது. எவ்வாறாயினும் உள்ளங்கையில் கத்திரிக்கோள் போன்ற விசையை அழுத்துவதற்கும் எமது இருதயத்திற்கும் உள்ள தொடர்பு மேலும் உன்னிப்பாக ஆராயப்பட வேண்டும் என்று கருதுகிறார்கள் ஆய்வாளர்கள். ஆண்களிலும் பெண்களிலும் வயது அதிகரிக்க அதிகரிக்க விசையை அழுத்துவதற்கு தேவையான வலிமையும் உடலில் குறைந்து கொண்டே போகிறதாம். உடலில் வேறு நோய் ஆபத்து ஏதும் இருந்தால் விசையை அழுத்தும் வலிமையும் மிக வேகமாகவே வீழ்ச்சியடைகிறது. கனடாவின் மெக்மாஸ்டர் பல்கலைக்கழகத்தின் இந்த ஆய்வுக்குழுவில் ஒருவரான டாக்டர் டரில் லியோங் கருத்து வெளியின் போது விசையை அழுத்தும் ஆற்றல் குறைவிடுவது நோயை குறிக்கிறது, இது பற்றி மேலும் பல ஆய்வுகள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டியிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்.
பிபிசியின் ஜேம்ஸ் கல்லஹரின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் விமல் சொக்கநாதன். அறுபது வயதை கடந்த முதியவர்கள் வாரத்திற்கு குறைந்தபட்சம் 3 மணி நேரம் உடற்பயிற்சி செய்தால் அவர்களின் ஆயுட்காலத்தில் 5 ஆண்டுகள் அதிகரிக்கும் என்று ஒரு ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. இது குறித்து பிபிசியின் ஜேம்ஸ் கல்லஹரின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்தினால் ஆயுள் நீடிக்கும் என்பதைப் போல வயோதிக காலங்களில் தொடர்ச்சியாக உடற்பயிற்சி செய்வதன் மூலம் ஒருவர் தமது ஆயுளை கூட்டிக் கொள்ள முடியும் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். நோர்வேயில் 5,700 வயோதிக ஆண்கள் மத்தியில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் வாரத்திற்கு 3 மணி நேர உடற்பயிற்சி மேற்கொள்பவர்கள் உடற்பயிற்சி செய்யாத வயோதிகர்களை விட 5 ஆண்டுகள் அதிகம் வாழ்வதாக தெரிய வந்துள்ளது. வயோதிகர்களது ஆரோக்கியத்தை ஊக்கப்படுத்துமாறு பிரிட்டிஷ் ஜேர்னல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெடிசின் என்ற பத்திரிகையில் ஆசிரியர்கள் விழிப்புணர்வுடன் அழைப்பும் விடுத்துள்ளனர். குறைந்த அளவிலான உடற்பயிற்சி குறித்து தொண்டு நிறுவனம் ஒன்று எச்சரித்ததை அடுத்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நோர்வேயின் ஒஸ்லோ பல்கலைக்கழக வைத்தியசாலை மேற்கொண்ட ஆய்வில் மிதமான உடற்பயிற்சி மற்றும் தீவிர உடற்பயிற்சி ஆகிய இரண்டுமே ஒருவரின் ஆயுட்காலத்தை நீடிப்பதாக தெரிவித்துள்ளது. 65 வயதிற்கு மேற்பட்ட வயோதிகர்கள் வாரத்திற்கு 150 நிமிடங்கள் மிதமான உடற்பயிற்சி செய்ய வேண்டுமென பிரித்தானியாவில் உள்ள மருத்துவர்கள் பரிந்துரைத்துள்ளனர். 67 தொடக்கம் 77 வயதிற்குட்பட்டவர்கள் வாரம் ஒன்றிற்கு 60 நிமிடங்களுக்கும் குறைவான மிதமான உடற்பயிற்சியில் ஈடுபடுவதால் எந்த பலனும் இல்லை என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. 11 ஆண்டுகள் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வில் ஏதாவது ஒருவகை உடற்பயிற்சியை தொடர்ச்சியாக 30 நிமிடம் வாரத்திற்கு 6 முறை செய்யும்போது அப்படி செய்பவர் மரணமடையும் வீதம் 40 விழுக்காடு குறைவதாக தெரிவிக்கப்படுகிறது. புகைப்பிடித்தலை நிறுத்துவதால் உயிரிழப்புகள் குறைவடைவதைப் போல உடற்பயிற்சி மேற்கொள்வதாலும் நன்மை ஏற்படுகிறது என்பதுடன் உடற்பயிற்சியை அதிகரிப்பதுடன் புகைப்பிடிக்கும் பழக்க வழக்கத்தை குறைக்க முயற்சிக்க வேண்டுமென ஆண் வயோதிகர்களுக்கான பொது சுகாதார உத்திகள் தெரிவிக்கின்றன. வயோதிகர்களை ஆராய்ச்சிக்குட்படுத்திய இந்த ஆய்வு அவர்கள் முன்னர் தமது வாழ்க்கையில் எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தார்கள் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை. மக்கள் மிகவும் குறைவான அளவு உடற்பயிற்சியை மேற்கொள்வதாக பிரித்தானியாவை தளமாக கொண்டு செயற்படும் பிரிட்டிஷ் ஹார்ட் ஃபவுண்டேஷன் அறிக்கையொன்றை வெளியிட்டிருக்கும் பிற்புலத்தில் இந்த ஆய்வும் வெளிவந்துள்ளது. எந்தெந்த நாடுகளில் மிதமான அளவில் உடற்பயிற்சி செய்வதில்லை என பிரிட்டிஷ் ஹார்ட் ஃபவுண்டேஷன் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் போர்ச்சுக்கலில் 69 வீதமானோரும், போலந்தில் 55 வீதமானோரும், பிரான்சில் 46 வீதமானோரும், பிரித்தானியாவில் 44 வீதமானோரும், குரோஷியாவில் 34 வீதமானோரும், ஜெர்மனியில் 26 வீதமானோரும், நெதர்லாந்தில் 14 வீதமானோரும் மிதமான உடற்பயிற்சியை கூட செய்யாமல் இருக்கிறார்கள் என்று பட்டியலிடப்பட்டுள்ளது. வயது பேதமின்றி தொடர்ச்சியாக மேற்கொள்ளும் உடற்பயிற்சியானது இதய சுகாதாரத்திற்கு நல்லது என்பதுடன் ஆயுளையும் நீடிக்கச் செய்யும் என தொண்டு நிறுவனத்தின் சார்பாக பேசிய ஜோலிவார்ட் தெரிவித்தார். தமது புதிய புள்ளிவிவர தரவுகளின்படி பிரித்தானியாவின் மக்கள் தொகையில் 1/4 பேர் வரை மிதமான உடற்பயிற்சியை கூட செய்வதில்லை என்றும் மற்ற பல ஐரோப்பிய நாடுகளுடன் ஒப்பிடும்போது இது மிகவும் அதிகமான அளவு என்றும் அவர் கூறினார். உடற்பயிற்சியும் அதனூடாக பேணப்படும் ஆரோக்கியமான வாழ்வும் ஆயுளை கூட்டும் என்பதே இந்த 2 ஆய்வுகளின் ஒருமித்த முடிவாக வெளியிடப்பட்டுள்ளது.
பிபிசியின் ஜேம்ஸ் கல்லஹரின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் பிரதீபன் புனிதசீலன்.
அனைவருக்கும் அறிவியல் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் எல்ஆர் ஜெகதீசன். நேயர்களே, பிபிசி தமிழோசையின் இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த 1 வார கால நிகழ்ச்சியையும் bbctamil.com எனும் நமது இணையதளத்தில் நீங்கள் கேட்டு கருத்துக்களையும் பதிவு செய்யலாம். அதேபோல ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக தளங்கள் மூலமும் உடனுக்குடன் உங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அவை நேயர் நேரம் நேரத்தில் இடம்பெறும். மற்றபடி உங்களோட கருத்துக்கள் எண்ணங்கள் அனைத்தும் எப்பொழுதுமே வரவேற்கப்படுகின்றன என்கின்ற இந்த தகவலுடன் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.